வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள். உலக பாரம்பரிய குழுவின் கூட்டத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுதில்லியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்கிறார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. முதல் நாளில் பொருளாதார ஆய்வறிக்கையை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சமர்ப்பிக்கிறார். கேரளாவில் நிபா வைரஸ் பரவலை தடுக்க மாநில அரசு பொது சுகாதார நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்திலிருந்து வெளியேற்றப்படும் வெப்ப நீரால் கடல்வாழ் உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என்று வளாக இயக்குநர் திரு ஜாய் வர்கீஸ் தெரிவித்துள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா 78 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். உலக பாரம்பரிய குழுவின் கூட்டத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்னும் சற்று நேரத்தில் புதுதில்லி பாரத் மண்டபத்தில் தொடங்கி வைக்கிறார். யுனெஸ்கோவின் பாரம்பரிய குழுவின் கூட்டம் முதல் முறையாக இந்தியாவில் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. இம்மாத இறுதி வரை நடைபெறும் இந்த கூட்டத்தில் பாரம்பரிய சின்னங்களின் பாதுகாப்பு, அதற்கான செலவுகளை சர்வதேச பாரம்பரிய நிதியத்திலிருந்து வழங்குவது, புதிய இடங்களை தேர்வு செய்வது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் அனைத்து பிரச்சினைகள் குறித்தும் திறந்த மனதுடன் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளது என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்ற நடவடிக்கைகளை சுமூக நடத்திச் செல்வதில் அரசுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் பொறுப்பு உண்டு என்று குறிப்பிட்டார். இரு அவைகளிலும் உறுப்பினர்கள் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை அரசுக்கு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அனைத்து கட்சியினரும் இந்த கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்திச் செல்ல ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். இன்று நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு கிரண் ரிஜிஜு, திரு அர்ஜுன் ராம் மெக்வால், திரு ஜே பி நட்டா, திரு சிராக் பாஸ்வான், திரு ராம்தாஸ் அத்வாலி ஆகியோரும், காங்கிரஸ் தலைவர்கள் திரு ஜெய்ராம் ரமேஷ், திரு கௌரவ் கோகோய், தேசியவாத காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரஃபுல் பட்டேல், திமுக சார்பில் திரு டி ஆர் பாலு, திரு திருச்சி சிவா, ஆம் ஆத்மி கட்சி சார்பில் திரு சஞ்சய் சிங், ஏஐஎம்ஐஎம் கட்சியின் திரு அசாதுதீன் ஓவைசி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். நாளை தொடங்கும் பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் நாள் அன்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பொருளாதார ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்கவுள்ளார். நாட்டின் பல்வேறு துறைகளின் வளர்ச்சி, ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி, பணவீக்கத்தின் தாக்கம், வேலைவாய்ப்பு உள்ளிட்ட முக்கிய தகவல்கள் இதில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை மறுநாள் நிதியமைச்சர் மக்களவையில் 2024-25 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு மூன்றாவது முறையாக பதவியேற்ற பிறகு தாக்கல் செய்யப்படும் முதல் பட்ஜெட் இது என்பது குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் நிபா வைரஸ் பரவலை தடுக்க மாநில அரசு உறுதியான பொது சுகாதார நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. மலப்புரம் மாவட்டத்தில் இன்று நிபா வைரஸால் பாதிக்கப்பட்ட 14 வயது சிறுவன் உயிரிழந்தார். மத்திய சுகாதார அமைச்சகத்தைச் சேர்ந்த குழு பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று தேவையான பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. பழம் தின்னி வவ்வால்கள் மூலம் நிபா வைரஸ் பரவுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த வவ்வால்கள் மூலம் பழங்களுக்குள் வைரஸ் கிருமி தொற்று செல்வதாகவும் இதனை உண்பவர்களுக்கு நோய் பாதிப்பு ஏற்படுவதாகவும் தெரியவந்துள்ளது. நோயால் பாதிக்கப்பட்டவர்களை தனிமைப்படுத்தி அவர்களுக்கு சிகிச்சை வழங்க வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. சர்வதேச கணித ஒலிம்பியாட் போட்டியில் இந்தியா 4வது இடத்தை பெற்றிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது மகிழ்ச்சியை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 4 தங்கம் மற்றும் 1 வெள்ளிப் பதக்கத்துடன் 4வது இடத்தை பெற்றுள்ள இந்த சாதனை இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கும் என்றும் கணிதத்தை பயில்வதற்கான உற்சாகத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தியறிக்கை.
புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள். ஒரு குற்ற வழக்கின் விசாரணை முடிவடைந்த 45 நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு செல்லாமலேயே வழக்கை பதிவு செய்யும் வசதி. மின்னணு முதல் தகவல் அறிக்கை வழங்குதல். விசாரணை முதல் நீதிமன்ற தீர்ப்பு வரை அனைத்து நடவடிக்கைகளும் கணினி மயமாக்கல். காவல்துறையின் தேடுதல் நடவடிக்கைகள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.
கூடங்குளம் அணுமின் நிலையத்திலிருந்து வெளியேற்றப்படும் வெப்ப நீரால் கடல் உயிரினங்களுக்கோ மீன்களுக்கோ எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்று அந்த அணுமின் நிலைய வளாக இயக்குநர் திரு ஜாய் வர்கீஸ் கூறியுள்ளார். நெல்லையில் நடைபெற்ற அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழாவில் நெல்லை, தூத்துக்குடி, நாகர்கோவில் பொறியியல் கல்லூரிகளில் பயின்ற 612 மாணவர்களுக்கு அவர் பட்டங்களை வழங்கினார். அப்போது பேசிய அவர், அணுமின் நிலையங்கள் வாயிலாக மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும்போது மிக குறைவான எரிபொருள் பயன்படுத்தப்படுகிறது என்றும் எரிபொருள் கழிவுகளை வெளியேற்றுவதற்கு மிகச் சிறப்பான தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். கூடங்குளம் அணுமின் நிலையம் மிகவும் பாதுகாப்பானது என்றும் அவர் கூறினார். அணு உலையில் வெப்பம் ஏற்படாமல் தடுப்பதற்காக இயற்கை முறையில் அணு உலைகளை குளிரூட்டும் அமைப்பு கூடங்குளத்தில் அமைந்திருப்பதாகவும் அங்கிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரால் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது எனவும் அவர் தெரிவித்தார். சுனாமி போன்ற பெரிய தாக்கம் ஏற்பட்டாலும் இந்த அணு உலையில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்று திரு ஜாய் வர்கீஸ் கூறினார். பங்களாதேஷில் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நடைபெற்று வரும் மாணவர்கள் போராட்டத்தால் அங்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது. இந்த நிலையில் அங்கு பயிலும் 373 இந்திய மாணவர்கள் மற்றும் நேபாளத்தைச் சேர்ந்த 3 மாணவர்கள் திரிபுராவில் உள்ள 2 முக்கிய சோதனைச் சாவடிகள் வழியாக இந்தியா வந்துள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த அம்மாநில காவல்துறை தலைவர் திரு பட்டேல் பியூஷ் புருஷோத்தம், இன்று மேலும் 300 மாணவர்கள் இந்தியா வர இருப்பதாக தெரிவித்தார். பங்களாதேஷில் இந்தியாவைச் சேர்ந்த மாணவர்கள் மருத்துவக் கல்வி பயில்வதற்காக அங்கு சென்றதாகவும், மாணவர்கள் வருகையை பயன்படுத்தி ஊடுருவல்காரர்கள் நுழையாமல் தடுப்பதற்கு இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். 856 கிலோமீட்டர் நீளம் கொண்ட பங்களாதேஷ் எல்லைப்பகுதியில் 95% முள் வேலியால் அடைக்கப்பட்டிருப்பதாகவும், எஞ்சியுள்ள 27.5 கிலோமீட்டர் எல்லைப்பகுதியை சுற்றி முள் வேலியால் அடைக்கும் பணி முடிவடையும் தருவாயில் உள்ளது என்றும் திரு புருஷோத்தம் கூறினார். கர்நாடகத்தின் உள்பகுதிகள் கேரளா, மாஹே, கரையோர ஆந்திரப்பிரதேசம், ஏனாம், தெலங்கானா உள்ளிட்ட பகுதிகளில் இன்று முதல் 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மேற்கு தேசிய காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தில் வரும் 27 தேதி வரை ஓரிரு இடங்களில் மிதமான மழை தொடர்வதற்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் வரும் 5 நாட்களுக்கு மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளில் மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்போது 55 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காவிரி நீர்ப்பிடிப் பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடகாவில் உள்ள கபினி, கிருஷ்ணராஜசாகர் உள்ளிட்ட அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. இதனையடுத்து மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இன்று மாலை 4 மணி நிலவரப்படி 57,409 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 70.80 அடியாக உள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா 78 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இலங்கையின் டாம்புல்லாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 5 விக்கெட் இழப்பிற்கு 201 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக ஹர்மன் பிரீத் கவுர் 66 ரன் எடுத்தார். ரிச்சா கோஷ் 64 ரன்னுடன் ஆட்டம் இழக்காமல் இருந்தார். 202 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 123 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவின் ஹோஸ்டனில் நடைபெற்று வரும் இந்த போட்டியின் ஆடவர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியா 2-0 என்ற ஆட்டக்கணக்கில் கனடாவை வென்றது. காலிறுதியில் இந்தியா கொரியாவை எதிர்கொள்கிறது. மகளிர் பிரிவு லீக் சுற்றின் 3 ஆட்டங்களில் வெற்றி பெற்றதன் மூலமாக இந்தியா காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. 20 வயதுக்கு உட்பட்டவருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உத்தம் ராணா வெண்கலப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக பாரம்பரிய குழுவின் கூட்டத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுதில்லியில் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்கிறார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. முதல் நாளில் பொருளாதார ஆய்வறிக்கையை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சமர்ப்பிக்கிறார். கேரளாவில் நிபா வைரஸ் பரவலை தடுக்க மாநில அரசு பொது சுகாதார நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. கூடங்குளம் அணுமின் நிலையத்திலிருந்து வெளியேற்றப்படும் வெப்ப நீரால் கடல்வாழ் உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என்று வளாக இயக்குநர் திரு ஜாய் வர்கீஸ் தெரிவித்துள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா 78 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.